அடுத்த கட்ட வளர்ச்சி. நான் ஒன்றை அடைய நினைத்தால் எத்தனை சோதனைகளுக்கும் சளைக்க மாட்டேன். முயல்வேன், அடையும் வரை முயல்வேன். இந்த காலகட்டத்தில் எடிசன் வாழ்வில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த ரயில்வே நிலைய அதிகாரிக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவசர செய்தியாயிற்று என்று பதைபதைத்துக் கொண்டிருந்தார். மெகாஃபோன் எடுத்து கத்தி பார்க்கலாமே என்றார் ஒருவர். ஆர்டி நகலம் முக்கால் மைல், அவ்வளவு தூரம் எப்படி கேட்கும் என வினவினார் இன்னொருவர். எடிசனுக்கு முதலில் எதுவும் விவரம் புரியவில்லை. பிறகு அந்த அதிகாரியை விளக்கினார். ஆல், நீ புத்திசாலி அல்லவா? நீதான் எங்களுக்கு உதவ முடியும். நதியின் வழியாகச் செல்லும் தந்தி கம்பி அறுந்துவிட்டது. அடுத்த கரைக்கு அவசர செய்தி சொல்லியாக வேண்டும். நதியிலே பனி மூடி கிடக்கிறது. யாரும் அந்த பக்கம் போக முடியாது. படகும் போகாது. ஏதாவது வழி சொல்லேன் என்று கெஞ்சினார். பக்கத்தில் ஒரு நீராவி எஞ்சின் நின்று கொண்டிருந்தது. அதன் ஒலி எழுப்பும் கயிற்றை இழுத்து பார்த்தார் எடிசன். பெரிதாக ஒலி எழுப்பியது. அதை கேட்டு அடுத்த கரையில் இருந்த நீராவி எஞ்சினிலிருந்து பதில் ஒலி வந்தது. உடனே எடிசன் அந்த எஞ்சின் அறைக்குள் ஏறி அந்த ஒலிப்பானில் ஏதோ மாற்றங்களை செய்தார். விட்டு விட்டு இயக்குவதற்கு ஏற்றதாக அமைத்தார். இழுக்கயிற்றை இழுத்தும் நிறுத்தியும் மோர்ஸ் குறியீட்டின் அடிப்படையில் ஒலி எழும்புமாறு செய்தார். அடுத்த கரையில் இருக்கும் எஞ்சின் பொறியாளர் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதை சங்கேத ஒலியில் அனுப்பினார். அவர் அதை கேட்டு பதில் ஒலி அனுப்பியதும் நிலைய அதிகாரியிடம் என்ன செய்தி அனுப்ப வேண்டுமோ அதை வாங்கி அதை தந்தி முறையில் ஒலி வடிவில் அனுப்பினார். கட்டுக்கட் ஒலி பூம் பூம் என்பது போல ஒலித்தது. அடுத்த கரைக்கு செய்தி போய்ச் சேர்ந்தது. இந்த வகையில் அடுத்த ஒரு வாரம் செய்தி பரிமாற்றம் நிகழ்ந்தது. பனி அதற்குள் கரைந்து விட்டதால் தந்தி கம்பி சீர் செய்யப்பட்டு முறையாக செய்தி அனுப்புவது தொடர்ந்தது. இந்த செய்தி பத்திரிகை மூலம் பரவியது. வேறு இடங்களில் இத்தகு சிக்கல் நேர்ந்த பொழுது எடிசனின் வழியை கையாண்டனர். எடிசன் விஞ்ஞானி ஆனதோடு பெரிய தொழிலதிபராகவும் ஆனார். ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி என்று இன்று புகழ்பெற்றிருக்கும் நிறுவனம் அவர் தொடங்கியதுதான். 1865 ஆண்டு பிப்ரவரி மாதம் தன் வேலையை விட்டு சின்சினாட்டி நகருக்குச் சென்றார் எடிசன். அடுத்த கட்ட வளர்ச்சி வேண்டாமா? அதற்காகத்தான். சின்சினாட்டி நகரில் வெஸ்டர்ன் யூனியன் வணிகப் பிரிவு அலுவலகத்தில் அவர் வேலைக்குச் சேர்ந்தார். அங்கேதான் அவருக்கு ஒரு நண்பர் கிடைத்தார். எடிசனுடைய கசங்கிய உடையும் கலைந்த முடியும் பெருத்த தலையும் பருத்த மூக்கும் அவரை தனிமைப்படுத்தின. அவருடைய திறமையை அறிந்தவர்கள் மட்டுமே அவருடன் நெருங்கி பழகினர். அப்படி பழகியவர்களுள் ஒருவர்தான் ஆடம்ஸ். பின்னாளில் எடிசனின் இணைபிரியாத நண்பரானவர். அந்த அலுவலகத்தில் எலித்தொல்லை அதிகம் இருந்தது. எடிசன் ஓர் எலிப்பொறியை கண்டுபிடித்தார். மின்னூட்டப்பட்ட அந்த பொறியின் ஒரு தகட்டின் மீது காலை வைத்து இன்னொரு தகட்டுக்கு எலி செல்லும்போது மின்சாரம் தாக்கி எலி செத்துவிடும். அதேபோல் கரப்பான் பூச்சியை சாகடிக்கவும் ஒரு கருவியை உருவாக்கினார். தந்தி அனுப்பி பெறுவதில் வேகம் பெறுவதற்காக மற்றவர்களின் பணியையும் தானே ஏற்றுச் செய்தார் எடிசன். பணிக்குச் சேர்ந்தபோது சாதாரண அலுவலராக கருதப்பட்ட எடிசன் ஒரு சில மாதங்களுக்குள் முதல் தர அலுவலர் என்ற தகுதியை பெற்றார். அலுவலகத்தின் மாடியில் ஓர் அறையிலேயே அவர் தங்கிக் கொண்டார். வேலை நேரத்தில் வேலை, மற்ற நேரங்களில் ஆராய்ச்சி. அந்த ஊரில் மிகவும் வேகமாக தந்தியடிக்கும் திறமை உள்ள எல்ஸ்வர்த் என்பவர் இருந்தார். அவர் எடிசனிடம், நாம் அனுப்பும் செய்தியை அதே இணைப்பில் வரும் எந்த அலுவலரும் படிக்க முடியாத வண்ணம் ஒரு கருவியை உருவாக்குங்கள். அதை இராணுவத்திற்கு விற்று நாம் நிறைய சம்பாதிக்கலாம் என்றார். எடிசனும் நீண்ட நாள் முயற்சி செய்து அப்படி ஒரு கருவியை உருவாக்கினார். ஆனால் அதை செய்யுமாறு கேட்டுக்கொண்ட எல்ஸ்வர்த் திடீரென்று எங்கோ சென்றுவிட்டார். திரும்பி வரவே இல்லை. அந்த கருவிதான் பின்னாளில் 4-மடி தந்தி முறையை கண்டுபிடிக்க உதவியது.